குழந்தைகளா, வணக்கம். சைவம் .org ரேடியோல கதை கேட்க வந்திருக்க உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு சிவபெருமான பத்தின கதை தான் சொல்ல போறேன். கதை கேட்கிற உங்களுக்கும் ஒரு கிஃப்ட் காத்துட்டு இருக்கு. ஆமா, ஓகோவையும் கார்ட்டூன் நெட்வொர்க்கையும் விட்டுட்டு சிவபெருமான பத்தி கதை கேட்க வந்திருக்கீங்கல்ல, அப்போ ஒரு கிஃப்ட் தர வேண்டாமா? சரி, இந்த கிஃப்ட யார் தரப்போறா? வேற யாரு, நம்ம சிவபெருமான் தான். என்ன ஆண்டி கதை சொல்ல போறீங்கன்னு பார்த்தா நல்லா கதை விடுறீங்களேன்னு கேக்குறீங்க, அப்படித்தானே? எனக்கு கேக்குது நீங்க சொல்றது. சாதாரணமா நாம நல்ல கதைகள் படிச்சாலோ அல்லது கேட்டாலோ ஏதோ ஒரு நன்மை இருக்கு இல்லையா? கதை படிச்சா மொழி அறிவு, அதாவது லாங்குவேஜ் வளரும். கதை கேட்டா பொழுது போகும், நல்ல கருத்துக்கள் மனதில் பதியும். இப்ப பீர்பால் தெனாலிராமன் கதைகள்லாம் கேட்டா நமக்கு சிரிப்பு வரும். பஞ்சதந்திர கதைகள் கேட்டா அறிவு வளரும். சரி, என்ன மாதிரி கதைகள் படிச்சால் கேட்டால் நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் விலகும்? இறைவனை பத்தின கதைகளை படிச்சாலோ கேட்டாலோ அது நம்முடைய கஷ்டங்களை விளக்கும். அது எப்படி? இப்போ உங்க அம்மா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறாங்க, உங்க டிரெஸ் துவைச்சு அயன் பண்ணி ஸ்கூலுக்கு போட்டு விடுறாங்க, உங்களை நல்லா பாத்துக்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்னைக்காவது அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிருக்கோமா? அப்படி அம்மாவை தேங்க் பண்ணி, அம்மா நீ எவ்வளவு அழகு, நீ எவ்வளவு அருமையா சமைக்கிற, நீ எவ்வளவு அருமையா வேலை செய்யற அப்படின்னு சொன்னா அவங்கள புகழ்ந்தா என்ன ஆகும்? அம்மாவுக்கு சந்தோஷம், அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை இன்னும் நல்லா பாத்துக்குவாங்க இல்லையா? அது மாதிரி தான், அம்மாவை நாம பாராட்டினா அம்மா எப்படி நம்ம மேல இன்னும் அன்பா இருப்பாங்களோ, அது போல இறைவனை அவரோட பெருமைகளை நினைச்சாலே போதும், பேசினாலோ நினைச்சாலோ கேட்டாலோ அவரை பத்தின கதைகளை படிச்சாலோ இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு இறைவனும் நம்ம மேல ரொம்ப அன்பு செலுத்த ஆரம்பிச்சிடுவாரு. இறைவனை துதித்து அன்பு செலுத்தி அவர் மேல் மாறாத பக்தி கொண்டால் இறைவன் நம்மை முழுமையா ஆட்கொண்டு விடுவார். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும், நிம்மதி சந்தோஷம் எப்பவும் நம்ம கூடவே இருக்கும். இப்ப சொல்லுங்க, கதை கேட்க வந்திருக்க உங்களுக்கு என்ன கிஃப்ட் கிடைக்க போகுது? பெருமானோட அருள் என்னும் கிஃப்ட் கிடைக்கும், கரெக்டா? அத வேற யார் தரப்போறா? நம்ம பெருமானே தான் தருவாரு. இதை விட சிறந்த கிஃப்ட் கூட வேணுமா? சரி, சும்மா பெருமான நினைச்சா போதுமா? நாம எதுவும் செய்ய வேணாமா? வேலையே செய்யாம படிக்காம சும்மா இருந்துடலாம் அப்படின்னு கேட்க கூடாது, இருந்துடலாமா கேட்க கூடாது. நம்ம கடமைகளை நாம சரியா செய்யணும், அதோட பக்தியும் செலுத்தணும். அப்போதான் பெருமான் நம்ம வாழ்க்கைய சுலபமாக்கிடுவாரு.
அம்மா, அம்மா
சொல்லுமா,
எனக்கு ஒரு சந்தேகம்.
என்னம்மா?
நம்ம நேத்து சந்திர சூடேஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தோம்ல?
ஆமா.
அங்க சிவன் யாமா பெருமான் யாமா தலையில நிலா சுட்டி இருக்காங்க, அதுக்கு என்ன காரணம்?
ஓ, அத கேக்குறியா? அதுக்கு ஒரு கதை இருக்கு காவியா.
அந்த கதையை சொல்றீங்களா எனக்கு?
கண்டிப்பா சொல்றேன். அந்த கதையில இருக்கக்கூடிய பேருக்கு அர்த்தம் என்னன்னா சந்திர சூடேஸ்வரர், அதாவது சந்திரனை தலையில் சூடியவர் அப்படின்னு அர்த்தம். அது ஏன் அவர் நிலாவை தலையில சூடியிருக்காரு அப்படிங்கறதுக்கான அர்த்தத்தை உனக்கு சொல்றேன். அது மட்டும் இல்ல, அவர் எப்படி தலையில சூடியிருக்காரு, முழு நிலாவா இல்ல பிறை நிலாவா?
பிறை நிலா.
அது ஏன் பிறை நிலா அப்படிங்கறதையும் உனக்கு நான் கண்டிப்பா சொல்றேன். ஒரு காலத்துல தட்சன் அப்படிங்கிற ஒரு அரசன் வந்து இருந்தானா. அவன் யாருன்னா, அவர் வந்து ரொம்ப சிறந்த, ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்தவர். அவர் வந்து கிட்டத்தட்ட பிரம்மர் அப்படி இருக்காரு இல்லையா, பிரம்மன் இருக்கார் இல்லையா, அவருடைய மகன் கூட சொல்லுவாங்க தட்சனை. அவர் வந்து ரொம்ப சிறந்த அரசாட்சி பண்ணிட்டு இருந்தாராம். அவருக்கு வந்து 27 பெண்கள் இருந்தாங்க. அதாவது 27 நட்சத்திரங்கள். அந்த 27 பெண்கள் தான் இன்னைக்கு நாம நட்சத்திரங்கள் சொல்றோம் இல்லையா. ஆமா, 27 நட்சத்திரங்கள் தான், 27 பெண்களா அவருக்கு வந்து பிறந்தாங்களா. அந்த 27 தன்னுடைய பெண்களையும் ரொம்ப அழகா இருப்பாங்களா, அந்த பெண்கள்லாம் ரொம்ப அழகா ரொம்ப நல்லா இருப்பாங்களாம். அந்த பெண்கள்லயே இன்னும் ரொம்ப அழகா இருக்கிறது யாருன்னா ரோஹிணி நட்சத்திரம் தானா. அந்த நட்சத்திரத்தை வந்து ரொம்ப ஜொலிப்பா இருப்பாங்களா, அந்த பெண்ணு நட்சத்திர பெண் வந்து ரொம்ப ஜொலிப்பா இருப்பாங்களாம். அவரை அந்த எல்லா பெண்களையும் சந்திரனுக்கு மனம் முடிச்சு கொடுக்கணும்னு நினைச்சாங்களாம். அதாவது நிலா இருக்கார் இல்லையா அவருக்கு, ஏன்னா நிலா வந்து அப்பெல்லாம் வந்து வெறும் முழு நிலாவே தான் இருப்பாரு, அவருக்கு வந்து குறையவே கிடையாது, என்னைக்கும் முழுமையா இருந்தாராம் சந்திரன். அந்த சந்திரனுக்கு வந்து ரொம்ப அழகா ரொம்ப ஒளி பொருந்தி இருப்பானா, அதனால அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கணும்னு தட்சன் வந்து தன்னுடைய பெண்கள் எல்லாம் சந்திரனுக்கு கல்யாணம் செய்து கொடுத்துடுறாங்க. ஆனா தட்சன் என்ன செய்யறாரு, அந்த ஒரு பெண் இருக்கால யாரு ரோஹிணி, அந்த பெண் கிட்டதான் அதிகமான அன்பை வந்து காட்டுவாராம். அதாவது அதிகமா அவளோட தான் அன்போட இருப்பாராம், அவகிட்ட பேசுவாராம், அவளை மட்டும் தனியா வந்து கவனிச்சிட்டு இருந்தாராம், தனியா வந்து அவ கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாராம். இப்படி இப்படி இந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும் போது இந்த மற்ற பெண்களுக்கெல்லாம் என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, நாளாக நாளாக மனசுக்குள்ளார வந்து ஒரு வெறுப்பும் பொறாமையும் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னா இது இயல்பு தானே, என்னன்னா வந்து என்னடா நம்ம கணவர் வந்து ரொம்ப அழகா இருக்காரு, ஆனா எல்லாரையும் சரிசமமா திருமணம் செய்துக்கிட்டாரு, ஆனா அன்புல மட்டும் ரோஹிணி கிட்ட மட்டும் அதிகமா அன்பை காமிக்கிறாரு, நம்மளெல்லாம் அவரு கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு அவங்களுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு, மனசுக்குள்ளார ஒரு கோபமும் பொறாமையும் வந்துருச்சு. இப்போ உங்க கிளாஸ்ல குழந்தைங்க எல்லாம் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர் வந்து யாராவது ஒருத்தர்கிட்ட மட்டும் ரொம்ப அதிகமா இன்ட்ரெஸ்ட் எடுத்து சொல்லி கொடுக்குறாங்க, அதிகமா அவங்கள மட்டுமே கவனிக்கிறாங்க, அவங்க எது செஞ்சாலும் சரின்னு சொல்றாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், கோபம் இருந்தானே, அந்த டீச்சர் மேல கோபம் வரும், அந்த பையன் மேல என்ன ஆகும், ஒரு பொறாம இருந்தானே அவனுக்கு மட்டும் அப்படி என்ன, அவங்க வந்து ரொம்ப பார்ஷுவாலிட்டி பாக்குறாங்கன்னு நினைப்பீங்க தானே. அப்ப அது மாதிரி அது கொஞ்ச நேரம் இருக்க போற ஒரு ஸ்கூல்லயே எப்படின்னா எல்லா நேரமும் தன் கணவனே கதின்னு வந்திருக்கு. இந்த பெண்கள்லாம் என்ன ஆகுறாங்க, ரொம்ப மன வேதனை அடைகிறாங்க. உடனே தன்னோட அப்பாவான தட்சன் கிட்ட போய் அவங்க எல்லாம் முறையிடுறாங்க. ரொம்ப காலம் அவங்களும் பொறுத்து பார்த்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, அப்பா கிட்ட போய் சொல்றாங்க, அப்பாப்பா இந்த மாதிரி சந்திரன் வந்து எங்களை எங்க கணவர் வந்து எங்களை எல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது, நாங்கெல்லாம் பழகாலும் வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு தான் இருக்கோம், எப்பயுமே ரோஹிணியோட மட்டும்தான் அவர் அன்பா இருக்காரு, எங்களெல்லாம் வந்து புறக்கணிக்கிறாரு, எங்களால வந்து இத தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட போய் என்ன செய்யறாரு, சொல்றாங்க, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே எங்களோட பிரியத்தோடய நடந்துக்கிறது இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க அப்பா என்ன செய்யறாங்களாம், ரொம்ப கோபம் வந்துருச்சு, என்னன்னு என்னோட பெண்கள் எல்லாம் வந்து நாங்க எல்லாரையும் வந்து தட்சனுக்கு சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், ஆனா இந்த சந்திரன் என்ன செய்யறாரு, எல்லாரையும் சமமா நினைச்சு அன்பு செய்யாம மத்தவங்கள மட்டும் இப்படி தவிக்க விட்டுட்டாரு, இது ரொம்ப தவறான செயலு, அவனுக்கு வந்து தான் வந்து ரொம்ப அழகுங்கிற ஆணவம் இருக்கு, அந்த அழகு இழக்கிற மாதிரி அவனை இன்னைக்கு தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னன்னு சபிச்சுட்டாரான். என்னன்னா நீ வந்து ரொம்ப அழகா இருக்கிறதுனால உனக்கு இவ்வளவு ஆணவம் வந்துருச்சு, இனிமே உன்னோட அழகு உன்னோட பிரைட்னஸ் இதெல்லாம் போய் நீ ஒளி இழந்து நீ காணாம சுத்தமா இருட்டா போயிடுவ அப்படின்னு சொல்லி சபிச்சுட்டாராம். உடனே இந்த சந்திரன் என்ன ஆயிட்டாரு, ஆமா உடனே இருட்டிருச்சு, உலகத்துல சந்திரனே இல்லாத போயிடுச்சு, இந்த பூமியில நிலாவே இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுமா, அது எப்படி இருட்டும், சூரியன் இருக்காருல்ல, அதாவது நிலா இல்லாட்டி என்ன ஆகும்னா கடல்ல வந்து அலைகள் வந்து அதிகமா அடிக்காது, அப்புறம் வந்து சில பிளான்ட்ஸ் சில செடி கொடிங்க கூட வளராது, நிலாவுடைய சக்தி மூலமா கூட சில செடிகள் வந்து வளரும், அப்ப அதெல்லாம் வந்து கிடைக்காத போயிடுது, அதனால என்ன ஆகுது, நிலா வந்து இல்லாம இருந்தா எப்படி, அது ரொம்ப கஷ்டமாச்சே, அப்படி இருக்க ஆரம்பிச்சிச்சு. உலகமே அந்த மாதிரி ஆன உடனே சந்திரன் என்ன செய்யறாரு, தன்னுடைய தவற நினைச்சு திருந்தி எப்படியாவது இதுக்கு ஒரு பரிகாரம் தேடணும் அப்படின்னு நினைக்கிறாராம். சரி, தன்னை காப்பாத்த கூடியவங்க யாரா இருப்பாங்க அப்படின்னு அவர் யோசிச்சு பாக்குற போது அங்க அவருக்கு யாரு தெரிஞ்சாங்க, சிவபெருமான் தான். இந்த உலகத்துல யார் என்ன தவறு செய்தாலும் அவங்களுக்கு அவங்க வந்து மன்னிச்சு அவங்களுடைய தவறுகளுக்கு வந்து தண்டனையை யார் வந்து அனுபவிச்சு தன்னுடைய தவற உணர்றாங்களோ அவங்களுக்கு சிவபெருமான் கண்டிப்பா அருள் செய்வாரு. உடனே இவர் என்ன செய்யறாரு, சந்திரன் சிவபெருமான் கிட்ட போறாரு. போயிட்டு, பெருமானே என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் வந்து ஒரு தவறு செய்துட்டேன் உண்மைதான், அதனால என்ன வந்து தக்ஷன் வந்து சபிச்சிட்டாரு,
என்னென்ன
நீ இல்லாம போயிடுவ அப்படின்னு சொல்லி என்ன சபிச்சிட்டாரு, நான் வந்து ரொம்ப ஒளி இழந்து மங்களா கருமையா ஆயிட்டேன், என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, நான் என்னோட தவற உணர்ந்துட்டேன், பெருமானே கருணை கடலே நீங்க தான் என்னை எப்படியாவது காப்பாத்தணும், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி ரொம்ப மன்றாடி சிவபெருமான்ட்ட கேட்டாராம். அப்ப பெருமான் என்ன செய்யறாரு, ரொம்ப ரொம்ப கருணை கடலான நம்ம பெருமான் என்ன செய்யறாரு, தன்கிட்ட வந்து தவற உணர்ந்தனால யார மன்னிச்சிட்டாரு, சந்திரனை மன்னிச்சிட்டாரு. மன்னிச்சு என்ன செய்யறாரு, சரி ஆனா நீ ஒரு தவறு செய்த அதுக்குண்டான தண்டனை வந்து தக்ஷன் மூலமா உனக்கு கிடைச்சிருச்சு, இருந்தாலும் நீ உணர்ந்தனால உன்னை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரா, முதல்ல ஒரு 15 நாள் நீ வந்து தக்ஷனிட்ட சாபத்தின்படி கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு முழு அமாவாசையா மாறிடுவ, அடுத்தது 15 நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து முழு பௌர்ணமியா மாறுவ அப்படின்னு வளரும் வரத்தை கொடுத்தாரு. யாரு, சிவபெருமான். அதனாலதான் ஒவ்வொரு வாட்டியும் பாரு நிலா என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சு 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 ஒரு காலத்துல வந்து சுத்தமா இல்லாம அமாவாசையாயிடுதா, இப்ப உலகமே என்ன ஆகுது, இருட்டாயிடுது. அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து என்னவாகுது, முழு நிலாவாயிடுது. பௌர்ணமியா அன்னைக்கு எப்படி இருக்கு, நல்ல ஒளியா இருக்குல்ல,
நிலாவை கொஞ்சம் மஞ்சளா தெரிஞ்சுமா.
ஆமா, அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு வளரும் வரத்தை கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு மனசுல ஒரு கஷ்டம், அதாவது என்னை எல்லாரும் பார்த்து ஏளனம் செய்வாங்களே, என்னை எல்லாரும் கேலி செய்வாங்களே, நீ வந்து தேய்பிரையா இருக்க, தேஞ்சு ஒல்லியா போயிட்ட, உன்கிட்ட முன்ன மாதிரி ஒளியே இல்ல, 15 நாள் தான் நீ வந்து ஒளி விடுவா, இப்ப ரொம்ப தேஞ்சு போயிட்டேன்னு என்ன எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களேன்னு ரொம்ப கவலைப்பட்டாரா. உடனே சிவபெருமான் என்ன செய்யறாரு, அதுக்கும் ஒரு மனம் இறங்கி, நீ வந்து 15 நாள் வளர்ந்து முழு உருவம் பெறுவாய், அப்புறம் 15 நாள் தேய்ந்து சுத்தமா மறைஞ்சு போவாய், அப்படி நீ மறைந்து போற நாள் அமாவாசைன்னு அழைக்கப்படும், அன்றைய தினம் பஞ்சாங்கப்படி மிக முக்கியமான நேரமாய் கணக்கெடுத்துப்பாங்க, அதனால நீ சுத்தமா மறைஞ்சு போற நாள் எல்லாருக்கும் மிக முக்கியமான நாளாக மாறுறதால உன்னை யாருமே கேலி செய்ய மாட்டாங்க, கவலைப்படாதன்னு சந்திரனுக்கு கருணை செஞ்சாராம். அப்படி செஞ்சதோட மட்டும் இல்லாம சந்திரனுடைய கவலையை போக்குறதுக்காக அவர் 3 பிறை, அந்த பிறைய சந்திரனை 3 நாள் அமாவாசை முடிந்த 3 நாள்ல பிறைய தன்னுடைய தலையில எடுத்து சூட்டிக்கிட்டாரா, ஆபரணமா எடுத்து சூட்டிக்கிட்டாராம். இப்ப இறைவன் கிட்டயே இருக்கிற போது அவரை யாராவது வந்து கேலி செய்ய முடியுமா, இந்த பேர் யாருக்காவது கிடைக்குமா, இறைவன் வந்து சந்திரனே தலையில சூடிக்கிட்டதுனால இறைவனுக்கு சந்திர சூடேஸ்வரர்னு ஒரு பேர் வந்தது. இப்ப யாருமே அவரை கிண்டல் செய்ய முடியாது இல்லையா, அதனால அவருக்கு ரொம்ப என்ன ஆயிடுச்சு, ஆமா ரொம்ப ஆனந்தமா இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப அதனாலதான் நமக்கு இந்த தட்சன் இட்ட சாபத்தினால அமாவாசை வந்து கிடைக்குது நமக்கு. ஒவ்வொரு நாளும் சந்திரன் தேஞ்சு ஒல்லியாயி அமாவாசை ஆயிடுறாரு, அதை நிவர்த்தி செய்ததுனால நம்ம பெருமான் என்ன என்னது, அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர வச்சு பௌர்ணமி ஆக்கிடுறாரு நிலாவை, அது இல்லாம நிலாவை தன்னோட தலையிலையும் சூட்டிக்கிறாரு. ஒவ்வொரு 3 பிறையும் யார் வந்து அதுக்கு வந்து எல்லா நேரமும் அந்த 3 பிறை நமக்கு தெரியாது, ஒரு சின்ன ஒளி கீற்று மாதிரிதான் இருக்கும், அது வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அந்த 3 பிறையை வந்து நம்ம ஒவ்வொரு மாதமும் பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். சிவபெருமானே பார்த்ததுக்கான சமம். அதனால வந்து என்னைக்கு மூன்றாம் பிறை வருதோ அன்னைக்கு எல்லாரும் தவறாம அதை பார்க்கணும், சரியா?